السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان، ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر، ولولا فضل الله عليكم، إلى آخر آية. கண்ணியமான மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, வல்லநாயகன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களோடு கொண்ட அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக மேலான தீனுல் இஸ்லாத்தை தந்து அந்த சூழலிலே பிறக்க வைத்து, அது மாத்திரமல்ல, இஸ்லாமிய விழுமியங்களை, இஸ்லாமிய கட்டளைகளை, இஸ்லாமிய போதனைகளை அடிக்கடி எங்களுடைய செவிகளிலே கேட்பதற்குரிய ஆயத்தங்களையும் செய்து வைத்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு இதுக்கென்று வேறையாக நாங்கள் நன்றி செலுத்தணும். காரணம், உலகத்திலேயே உன்னதமான ஒரு பொருள் இருக்கும் என்றால் அல்லாஹு தஆலாவிடத்திலே மிக பெருமதியான வெகுமதி மிக்க, உயிரை விட, உடலை விட, நபியை விட, காபத்துல்லாஹுவை விட அல்லாஹுவிடத்திலே உயர்ந்த ஒரு பொருள் இருக்கும் என்றால் அது மேலான தீனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தீன் நாங்கள் நினைத்துவிடக் கூடாது, இது லேசு மாசான ஒன்றல்ல. இந்த வானத்துக்கு தூணாக இருக்கிறது, இந்த பூமிக்கு மலை குச்சிகளாக, இந்த பூமிக்குரிய குச்சியாக இருக்கிறது, கடலின் அலையாகவும் காற்றின் திசையாகவும். ஏன், ஒரு மூல மந்திரம் என்று சொல்லலாம். இந்த உலகத்தினுடைய உயிர் நாடி என்றால் அது மேலான தீனுல் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது. உன்னத கடிமல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்கூடிய இந்த மூல மந்திரம்தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், எங்கள் எல்லோருக்கும் தெரியும், எப்பொழுது அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த பூமியிலே இல்லையோ அப்பொழுது இந்த வானம் வானமாக இருக்காது, பூமி பூமியாக இருக்காது, கடலில் அலை வராது, காற்று வீசாது, சந்திரன் வராது, சூரியன் வராது, இதர நட்சத்திரங்கள் வராது, எல்லாமே ஓடி ஒடுங்கிவிடும். வானம் பஞ்சு பஞ்சாக பறக்கும், மலைகள் துகள்களாய் பறக்கும், பூமி சுற்றுவதை நிறுத்திவிடும், சந்திரன் உதிக்காது, சூரியனும் மறையாது. அப்படி என்றால் மறுமை நாள் வந்துவிடும். எப்பொழுது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அவனுடைய திருநாமத்தை மொழியக்கூடிய ஒரு ஜீவன் இந்த பூமியில் இல்லையோ அப்பொழுது இந்த உலகுக்கு அல்லாஹ்விடத்திலே பெருமதியைகளை யாரை அழித்து விடுவான், அங்கேதான் கியாமத்து நாள் உண்டாகும். அந்த வகையில் மேலான தாய்மார்களை, சகோதரிகளை, நாங்கள் லேசானவர்கள் அல்ல. இந்த சூரியன் எமக்காக உதித்துக் கொண்டிருக்கிறது, இந்த சந்திரன் எமக்காக உதிக்கின்றது, இந்த காற்று எமக்காக வீசுகின்றது, எல்லாமே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்துமே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்காகவே அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். இந்த உலகமே எங்களுக்காக தான். இந்த மேலான தீனுடைய பெருமதியை ஒரு நாள் அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்வுடைய நிழலிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வருகின்றார்கள், வந்து ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள், நான் சிறந்தவனா அல்லது நீங்கள் சிறந்தவனா? நபி அவர்கள் யோசிக்கவே இல்லை, நான் தான் சிறந்தவன் என்று சொன்னார்கள். அவர் காரணத்தை கேட்டார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் சிறந்தவன் என்று சொல்வதற்கு உண்டான காரணம் என்ன?
என்று கேட்டதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எனக்கு வழி கொண்டு வருகின்றீர்கள், நான் இருக்கின்ற வரைக்கும் தான் உமக்கு அல்லாஹ்விடத்தில் வேலை. எப்பொழுது நான் இல்லையோ நபி இல்லையோ அப்பொழுது வழி வராது. நபிமார்களுக்கு வழி கொண்டு வருவதற்காக தான் ஜிப்ரீல் இருக்கிறாரே தவிர, ஜிப்ரீல் வழி கொண்டு வரணும் என்பதற்காக நபிமார்கள் இல்லை. அதனால் நான் சிறந்தவர் என்று சொன்னார். அடுத்ததாக கேட்டார்கள், அப்படி என்றால் நீங்கள் சிறந்தவரா அல்லது மிக பழமை வாய்ந்த இந்த காபத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த ஷரி இது கண்ணியமிக்க இந்த வீடு சிறந்ததா என்று கேட்டார். அதற்கும் திடீரென சொன்னார்கள், நான் தான் சிறந்தவன், காபத்துல்லாவிட நான் தான் சிறந்தவன் என்று சொன்னார். அடுத்ததாக கேட்டார்கள், அப்படி என்றால் நீங்கள் சிறந்தவரா அல்லது மேலான தீன் அல்லாஹ்வுடைய தீன் சிறந்ததா? நபி அவர்கள் சொன்னார்கள், மேலான தீன் தான் சிறந்தது. காரணம், அவருடைய பணிக்காக வேண்டியிருந்தான் தீனை உலகத்திலே நிலை நாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா என்னை அனுப்பியிருக்கிறார். நான் ரத்தம் சிந்துவதும் அடிபடுவதும் முயற்சிப்படுவதும் அதற்காக என்னுடைய எல்லா நேரங்களையும் காலங்களையும் கழிப்பதெல்லாம் தீனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி எழுச்சிக்காக வேண்டி. ஆகவே மேலான தீன் சிறந்தது. தீன் இல்லை என்றால் எனக்கு ஏது நபிப்பட்டம், நான் யார்? அதனால் மேலான தீன் தான் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படியான நபியை விட காபத்துல்லாஹை விட இந்த உலகத்திற்கே ஆணி வேறாக இருக்கக்கூடிய இந்த தீனை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு நாங்கள் வெகுமதி கொடுக்கவும் இல்லை, அல்லாஹ் தஆலாவுக்கு விண்ணப்பம் செய்யவும் இல்லை. அல்லாஹுவாக பார்த்து தந்திருக்கிறார். இமாமுனா ரஸ்வாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் இஸ்லாத்தில் பிறந்தான் என்பதற்காக வேண்டி மாத்திரம் அவன் பிறந்ததில் இருந்து இறக்கின்ற வரைக்கும் சுஜூதிலே இருந்தாலும் அந்த கடனை தீர்க்க முடியாது. இந்த கடனை நாங்கள் தீர்த்துக் கொள்ள மாட்டோம். சகோதரர்களே, அந்நியவன் அதாவது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவன், சிங்களவன், தமிழர்கள், அதேபோல் ஏறியவர்கள் யாரும் கேட்டார்களா, நான் இப்படித்தான் படைக்க வேண்டும், எனக்கு இஸ்லாம் வேண்டாம் என்று சொன்னார்களா? எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம். அவர்களுக்கு சொர்க்கமே ஹராமாக்கப்பட்டு விட்டது. அதை விட்டு அல்லாஹ் தஆலா எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் மேலான தீனுக்காகவே. அல்ஹம்துலில்லாஹ், தும்மா அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் மேலான தாய்மாருடைய சகோதரிலே தீனை அல்லாஹ் தஆலா இவருக்கு தந்திருக்கிறான். இது மட்டுமே போதும், வேற உலகத்திலே எங்களுக்கு ஆட்சி அதிகாரமோ பட்டம் பதவியே சொத்து சொல்வங்களோ பிள்ளை குட்டிகளோ வேறொன்றுமே தேவை கிடையாது. இவைகள் இருந்தாலும் அதை இதை விட இதை தீனுடைய நோக்கு நோக்குகின்ற பொழுதும் அவைகள் செல்லா காட்டுகளாகவே இருக்கும், எந்த ஒரு பெருமளியுமே கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய மேலான தீனை தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, எல்லோருக்கும் முஸ்லிம்களுக்கு தீனை கொடுத்திருக்கிறான். அது கொடுத்தவர்களிலும் சிலர்களை அல்லாஹ் தஆலா புரட்டி எடுத்து இப்படியான நிகழ்வுகளிலே அதிகமாக கலக்கச் செய்கின்றான். காரணம் சொல்லுவார்கள், கல் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் கற்கள் தான், ஆனால் மாணிக்க கல் அது வெறும் கல்லு தான், ஆனால் அதனுடைய பெருமதி வேறு. அந்த மாணிக்க கல்லை எடுத்து யாரும் பாகம் இறக்குவதற்கு பயன்படுத்த மாட்டார்கள். நாயை அடிப்பதற்கு தன்னுடைய காலில் ஒரு குண்டு போனாலும் பிரச்சனை கிடையாது, நாய் அடிக்க வந்து கையிலே கல் இருக்கிறது எரிந்து விட மாட்டான். காரணம் மாணிக்கங்கள். அதே போன்றுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் எல்லாருமே மக்கள் தான், ஆனால் முஸ்லிம்கள் அவர்கள் மாணிக்கங்களை போன்றவர்கள், அவர்கள் பெருமையானவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில். அப்ப அப்படியான பெருமை எப்பொழுது உண்டாகும் என்றால், மாளிகை கல்லை நாங்கள் தோண்டி எடுத்த உடனே அதுக்கு பெருமை வருவது கிடையாது, அதற்கு பட்டை தீட்டுவார்கள். பட்டை தீட்டுவார்கள், அதை அலங்கரிப்பது, அதை பட்டை தீட்டுவது மூலமாக அதனுடைய பிரகாசம் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய பெருமதியும் கூடிக்கொண்டே போகும். அந்த பட்டை தீட்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா எங்களை இந்த மஜ்லிஸிலே ஈடுபடுத்துகின்றான். எதற்காக பட்டை தீட்டுகின்றான்? சுவர்க்கத்தை அடைகிறதற்காக வேண்டி. உன்னதமானது சுவர்க்கம், அதனுடைய விலை மிகை மதிப்பற்றது. அதை அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா எங்களை மஸ்ஜிதுடைய மாதத்தை வைத்து பட்டை நீட்டுகின்றான். இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழ முடியாது. தீன் என்றால் என்ன? தீன் என்று இப்போ எவ்வளவு பேரும் நாங்கள் தீனுடைய பெருமதியை சொன்னோம். தீன் என்றால் என்ன?
தீன் என்றால் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையுமாகும். அப்ப இது இது இரண்டும் சேர்ந்ததுதான் தீன், இரண்டும் சேர்ந்ததுதான் தீன். அப்ப இந்த இரண்டையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்ற பொழுது தீனுடையவர், தீன்தாரி எனக்கூடிய பெயர் வந்தது. அப்ப எந்த அளவுக்கு எங்களிடத்திலே தீன் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நிம்மதி சந்தோஷம் உலகத்திலேயும் கபரிலேயும் கபருக்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களில் தீனுடைய அளவு வைத்துதான் அல்லாஹ் தனதை முடிவு செய்வான். அந்த வகையில் இப்படியான தீனியத்தான விஷயங்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் இந்த மஜ்லிஸுடைய சிறப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மஜ்லிஸ் இது ஏனைய மஜ்லிஸ்களை போன்றல்ல, இதற்கு ஒரு தனிப்பெரும் சிறப்பை இருக்கிறது. அல்லாஹ் முத்தாலா சொல்கின்றான், என்னுடைய அடியார்களுக்கு நீங்க நன்மாராயணம் கொடுங்கள், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம். அவர்கள் என்றால் நல்ல விடயங்களை காலாட்டி கேட்பார்கள், அதில் மிக சிறந்ததை தனது வாழ்க்கைக்கு ஒத்துப்போகக்கூடியதை தனது வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்து நடப்பார்களே, இப்படியான என்னுடைய அடியார்களுக்கு நபியை நீங்கள் நன்னாராயணம் கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அது மாத்திரம் அல்ல, இந்த மஜ்லிஸ் முடிந்தவுடன் நாங்கள் எழுந்து செல்கின்ற பொழுது கூமு மக்ஃபூரன் லக்கும் கது புத்தில சய்யாத்துக்கும் ஹஸனா, இந்த மஜ்லிஸிலிருந்து எழுந்து வருகின்ற பொழுது ஒரு வானவர் அழைக்கின்றார், நீங்கள் எல்லோரும் எழுந்து செல்லுங்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அந்த அளவுக்கு நன்மையும் உங்களுக்கு திருப்பித் தரப்படுகிறது. அந்த நிலைமையில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏனைய அவர்களுக்கு இப்படியான பஷாரத் வந்ததாக நாங்கள் காணோம். மனிதன் தொழுகைக்கு என்றார், தொழுகைக்காண்டி வீட்டிலிருந்து உதவி செய்து வருகிறார் என்றால் அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு தரகா உயர்த்தப்படுகிறது. ஆனால் இவர் செய்த பாவங்களை நன்மையாக மாற்றிக் கொடுப்போம் என்று வந்தது கிடையாது, ஹதீஸிலே வரவில்லை. அதுபோல் ஒரு ரமலானில் இருந்து ஒரு மற்றும் ஒரு ரமலான் வரைக்கும் அவர் எந்த ஒரு பெரிய பாவம் செய்யாமல் இருக்கிறார் என்றால் அந்த காலத்துக்கு இடைப்பட்ட சிறிய பாவங்களை மன்னிக்கிறான், ஆனால் அவைகளை நன்மையாக மாற்றிக் கொடுப்பது கிடையாது. அது ஒரு ஜும்மாவில் இருந்து மற்றும் ஒரு ஜும்மா வரைக்கும் எதிர்பார்த்திருக்கிறார், பெரும்பாவம் செய்யவில்லை, இன்னும் கூடுதலாக மூன்று நாள் சேர்த்து பத்து நாளாக இவருடைய பாவங்கள் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஆனால் இவருக்கு என்ன செய்வது கிடையாது, நன்மையாக மாற்றுவது கிடையாது. ஜகாத் கொடுக்கின்றார், அல்லாஹ்வுக்கு சொல்றாங்க நபியே நீங்கள் அவர்களுக்கு சதக்காக எடுங்கள், அதன் மூலமாக அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவர்கள் சுத்தப்படுத்தப்படுவார். ஆனால் இந்த பாவங்கள் நன்மையாக மாற்றிக் கொடுப்பது வரவில்லை. தாய்மார்களை இந்த அதுபோல ஹஜ்ஜி செய்கின்றார், ஒரு மனிதர் ஹஜ்ஜி செய்கின்றார், அந்த ஹஜ்ஜே மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கிறது. என்றிருந்தாலும் அவருக்கு ஹதீஸ்களை வந்ததற்குரிய பஷாரத் அவர் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அன்று பிறந்த பாலகனை போல், அன்று பிறந்த புள்ளை ஏதாவது பாவம் செய்திருக்குமா, கிடையாது, சான்ஸே இல்லை. அதை போல அவர் காபாவில் இருந்து வீடு வருகின்றார், எந்த ஒரு பாவமேட்டார். ஆனா பாவங்கள் நன்மையாக மாற்றிக் கொடுக்கப்படுகின்றதா, இல்லை. அப்படி இந்த மஜ்லிஸை பார்க்கும், இந்த மஜ்லிஸுக்கு மாத்திரம் நன்மையும் கொடுக்கப்படுகின்றது, அவருடைய பாவத்துக்கு ஏற்றாமல் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவருடைய நன்மையும் அதன் அளவுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் என்ன காரணம், ஏன் இப்படியான என்றால் இந்த மஜ்லிஸில் இருந்துதான் தொழுகையாளிகள் உருவாக்கப்படுகிறார்கள், இந்த மஜ்லிஸில் இருந்துதான் ஜகாத் கொடுக்கக்கூடியவர் உருவாக்கப்படுகிறார்கள், இப்படியான மஜ்லிஸில் இருந்துதான் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், இப்படியான மஜ்லிஸிலிருந்துதான் ஜும்மாவை நிறைவேற்றக்கூடியவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், இப்படியான மஜ்லிஸிலிருந்துதான் நோன்பு நோக்கக்கூடிய மக்கள் உருவாக்கப்படுகிறார்கள். ஆகவே இது ஒரு உற்பத்தியாக இருக்கிறது, உள்ளங்களை தெளிவுபடுத்தக்கூடிய தீனியத்தான விஷயங்களை கொடுத்து விஷயங்களை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு மஜ்லிஸ், அது தீனியத்தான மஜ்லிஸ். இப்படியான பஷா இருக்கு. அப்ப இதில் இருக்கின்ற ஒரு சில ஒழுக்கங்கள் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு மஜ்லிஸ் இலேசான ஒன்று இல்லை, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நன்மைகளாக மாற்றித் தரப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கையினுடைய கட்டமைப்பை மாற்றப் போகின்றது, இஸ்லாமிய வரையறைக்குள் எம்எல்ஏ கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது என்றால் அதை நாங்கள் சாந்தோண்டித்தனமாக நினைத்த பிரகாரம் இருந்து கொண்டு அதிலே பிரயோசனம் அடைவது என்பது அது குதிரை கொம்பாகத்தான் இருக்கும், நடக்க முடியாத ஒரு காரியம். அதற்கென்று சில ஒழுக்கங்கள் இருக்கிறது, அந்த ஒழுக்கங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டியும் இருக்கிறது. ஒரு மஜ்லிஸுக்கு ஒருவர் வருகிறார் என்றால் அவர் ஆரம்பமாக உது செய்து கொள்ள வேண்டும், அவருடைய உது இருக்க வேண்டும். அவர் மிஸ்வாக் செய்வது விரும்பத்தக்கது. அதற்கு முன்னால் இரண்டு ரக்காத்துகள் தொழுது கொள்ள வேண்டும். உது செய்து மிஸ்வாக் செய்து உது செய்து இரண்டு ரக்காத் தொழ வேண்டும். யாரெல்லாம் எனக்கு தேவையான இல்மை, என்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ, என்னென்ன என்ன சீர்திருத்தம் வேண்டும் அதை என் மீது ஏற்படுத்து என்று துவா செய்து கொண்டு வர வேண்டும். வந்து இருந்து மனம் பூசிக்கொள்ளுவது, அதாவது பெண்கள் என்றால் அது அது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குளோன்கள் அதுபோல ஏனைய வாசனை திரவியங்கள் பெண்களுக்கு என்று இருக்கிறது, அதாவது பெண்களுடைய அக்கறை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், கலர் அதிகமாக இருக்கும் மனம் குறைவாக இருக்கும். ஆண்களுடைய அக்கறை வந்து கலர் குறைவாக இருக்கும் ஆனால் வாசம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு ஹராம் எது? வாசனை பூசுவது. எந்த அளவுக்கு வாசனை என்றால் அவதை பூசிக்கொண்டு அவர்கள் வீதிகளிலோ அல்லது ஏன் இடங்களிலோ செல்லுகின்ற பொழுது இன்னும் ஒரு அஜ்னிபியத்தான ஒரு ஆண் அந்த வாசனையை நுகர்ந்து விடுவான் என்றால் மனசு நாங்கள் இப்படி குளோஸ் பண்ண போல நாங்கள் குளோன் அடிச்சு மீது ஏதாவது அசுர்கள் பூசியிருந்து அந்த வாசம் இன்னொரு அந்நிய ஆணுடைய மூக்கை சென்றடையும் என்றால் அபி அவர்கள் சொன்னார்கள், அவள் தினா செய்து விட்டான். எந்த ஒரு பெண் வாசனை திரவியம் பூசி ஒரு கூட்டத்தை கடந்து செல்கின்றால் அந்த வாசம் ஒரு அந்நியன் ஆணுடைய மூக்கை சென்றடைகிறது, அவன் நுகர்கின்றான், அழகான அத்துர் அழகா வாசம் மனமாயிருக்கிறார் என்று அவன் உணர்வான் என்றால் இவள் ஜினா செய்து விட்டாள் என்று சொல்லியிருக்கின்றான். அதனால் நாங்கள் வாசனை என்றால் பெண்களுக்கு என்று வாசனை இருக்கிறது, அதுகளை நாங்கள் பூசிக்கொள்வது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் வீடுகளிலே வெளிநாடுகளிலிருந்து எங்களுடைய கணவன்மார் சகோதரர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் அனுப்பக்கூடிய அத்து அதுபோல குளோன்களை நாங்கள் பயன்படுத்துவதை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. தவிர்த்து கொள்ள வேண்டும், கூடாது. அப்படி இருக்க நாங்கள் அழகான முறையில் சுத்தமாக நாங்கள் வந்திருந்து திபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும், நெருங்கி இருக்க வேண்டும். மஜ்லிஸ் எப்பொழுதும் ஆண்கள் சுவர்களிலே, முடியாதவர்கள் வயதாளிகள் இடுப்பு வருத்தம் இருக்கிறார்கள் அப்படியானவர்கள் என்றால் கால் வருத்தம் இருக்கிறவர்கள் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றாமல் இருக்கலாம், கதிரியிலே இருக்கக்கூடியவர்கள் அப்படியே இருந்து கொள்ளலாம், பிரச்சனை கிடையாது. மற்றவர்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர் எல்லாம் நெருங்கி இருக்க வேண்டும், சேர்ந்து இருக்கணும். தூரம் தூரமாக அப்படியே சுவர்கள் அப்படியே சாஞ்சி கொண்டு அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கூட்டத்தோட அவரத்தில் ஒரு குரூப் இவரத்தில் ஒரு குரூப் இவரத்தில் ஒரு குரூப் அப்படியாக இருப்பது கூடாது. சஹாபாக்களுடைய சபையை நாங்கள் பார்த்தோம் என்றால் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, அவர்களுக்கு மேலால் ஒரு குண்டை போட்டால், ஒரு புடவையை தலைக்கு மேலால் போட்டால் ஒரு குழி விழாது, அந்த அளவுக்கு நெருக்கமாக இருப்பார். ஒரு புடவையை ஒரு துணியை எல்லோருடைய தலைக்கு மேலாலும் போட்டால் ஒரு குழி விழாது என்றிருந்தால் இவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறார். அப்படியாக சபைகள் இருக்க வேண்டும். சம்மானம் கோரி இருப்பது என்பது இது பெருமைக்குரிய இருப்பு என்று சொல்லப்படுகிறது. வசதிக்கேற்றப்படி மூணு இருப்பு தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அத்தஹியாத்துடைய இருப்பிலே இருந்து கொள்வது, அல்லது அது ஒரு விதம் ஒரு காலை மேல் உட்கார்ந்து ஒரு காலை நட்டி கொள்வது, இப்படி ஒரு இருப்பு இருக்கிறது, அல்லது இரண்டு காலுகளையும் நாங்கள் சேர்த்து இருக்கிறது. இந்த மூன்றாம் அமைப்பு சம்மாரம் கோரி இருப்பது என்பது அது எம்எல்ஏ எமக்குறித்தான ஒரு இருப்பு அல்ல, அது பெருமைக்குரிய இருப்பு. நம்ம இருந்து பார்த்தால் விளங்கும், அப்படி ஜாம்பவான் போல அப்படி உட்கார்ந்து இருக்கிறது அது இல்லை. ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் மஜ்லிஸ் இருக்கின்ற பொழுது இப்படியான இருப்போடு இருக்கணும், பிறகு நாங்கள் என்ன செய்யலாம், பிரச்சனை கிடையாது, மாற்றிக்கொள்ளலாம், அது பிரச்சனை. அந்த வகையில் நாங்கள் சபைகளிலே நெருங்கி உட்கார்ந்து உட்காருகின்ற முறையில் இப்லாவை முன்னோக்க வேண்டும், நெருங்கி உட்கார வேண்டும். உட்காருகின்ற பொழுதும் கால்கள் நாங்கள் சொல்லப்பட்ட அந்த இருப்புகளில் இருப்பது வரவேற்கத்தக்கது, அதுக்கு பிறகு நாங்கள் கால்களை மாற்றி உட்கார்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேட்க வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் தீனியத்தான விஷயத்தை கவனம் இல்லாத ஒருவரிடத்தில் பேசுகின்றவர் குற்றவாளி. ஒருவர் நான் ஒருவரை சந்தித்து பேசுகின்றேன், தீனியத்தான தீனுடைய விஷயங்களை நான் அவருடன் பேசுகின்றேன், அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய கவனம் இருக்கிறது, அவர் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் சும்மா ஏதோ எல்லாரும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று அவர் வடக்கும் தெற்கும் பார்த்து திரிஞ்சார் என்றால் அவருடன் பேசுவது குற்றம், பேசுகின்றவர் குற்றவாளி, அதாவது நான் தவறு செய்கின்றேன் என்று வரும். ஏன் இது பெருமதியானது, குர்ஆன் ஹதீஸ் பேசப்படுகின்றது, இவ்வளவு பெருமதியானது, விருப்பம் இல்லாதவர்கள் வற்புறுத்தல் கிடையாது, அவருக்கு விருப்பம் இல்லை என்றால் அவருடன் நாங்கள் அதனை பேசுவது கிடையாது, அவர் போய்விடும், நாங்கள் அவரை வற்புறுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, அது பேசுகிறவருடைய குற்றமாக வரும். இது ஒன்று. நபி அவர்கள் சொன்ன உள்ளத்தில் நாங்கள் ஆசையுடன் இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு ஆசையுடன் நாங்கள் உட்கார்ந்தோமோ பேசக்கூடியவர்களை நாவலில் இருந்து நல்ல விடயங்களை வெளிப்படும். இது ஒன்று. அடுத்தது, பேசுகின்ற விடயத்தை நான் எடுத்து நடக்க வேண்டும் எனக்கூடிய இன்டென்ஷன், என்ன நீயே திரிக்க வேண்டும், என்ன விஷயம் பேசப்படப் போகிறதோ, என்ன பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, இதை என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்து நடக்கவே, எனக்கு அந்த எண்ணத்தில் நாங்கள் உட்கார்ந்து கொள்வேன். அடுத்தது, மற்றவரிடத்திலே சொல்லுவது, மற்றவரிடத்திலே சொல்ல வேண்டும், எனக்கு தெரிஞ்ச விடயத்தை மற்றவருக்கு சொல்லிக் கொடுத்து அந்த நீயன், அது ஒன்று. அது காணா காணா ஏனா ஏனா என்று சொல்வார்கள், அதாவது ஒரு சுருக்கமாக நாங்கள் அதை மஜ்லிஸிலே உட்கார்கின்ற பொழுது எப்படி உட்கார வேண்டும் என்பதை மிக கவனமாக நாங்கள் வைத்துக் கொள்வதற்கு சுருக்கமாக கவனமாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும். காணா காணா ஏனா ஏனா எடுத்து நடக்கணும், எத்தி வைக்கணும், என்ன கூடிய இந்த அமைப்பிலே நாங்கள் உட்கார்ந்து கொள்ளணும். சரி, இந்த எண்ணத்துடன் உட்கார்ந்து கொள்ளுமே, இப்ப ஒரு பேச்சு நடக்கின்ற பொழுது இப்பொழுது நபிமார்களுடைய பெயர்கள் வரும், அதிகமா அல்லாஹ்வுடைய பெயர் வந்தால் ஜல்ல ஜலாலுஹு என்று சொல்லிக் கொள்ளணும், அல்லது சுபஹானல்லாஹ், இல்லாட்டி அல்லாஹு தஆலா. எப்படியாக அல்லாஹுடைய அந்த பெயருக்கு பின்னால நாங்கள் ஒரு கண்ணியமான ஒரு வார்த்தையை போட்டுக்கொள்வோம், அல்லாஹ் மிக உயர்ந்தவன், அல்லாஹ் மிக தூய்மையானவன், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. அப்ப அல்லாஹ் என்று சொன்ன வெறுமினே நாங்கள் வாய்மூடி கொண்டிருக்கிறோம், ஜல்ல ஜலாலுஹு என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று அதிகமாக நபிமார்களுடைய பெயர் வரும், இப்ராஹிம் நபி என்பார்கள் அலைஹி ஸலாத்து வஸலாம், மூசா, ஹாரூன், ஈசா, இப்படியாக அலைஹி ஸலாத்து வஸலாம், இப்படியாக பெயர்கள் சொல்லப்படும். அப்படின்னா நாங்கள் பேசி கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் சும்மா கேட்டுக்கொண்டிருக்க கூடாது, அவர்கள் நபி என்று சொன்னாலும் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்று அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அதே போன்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள், அதாவது எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் கட்டாயமாக நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். இது அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு ஸல்லு அலன் நபியி, நீங்கள் இமாம் கொண்ட விஸ்வ நபி மீது நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள். நபி அவர்களுடைய பெயர் நபி என்றால் நாங்கள் சலவாத்து சொல்லலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வது, இல்லாட்டியும் இமாம்களிடத்திலே இப்படியான மூன்று கருத்துக்கள் இருக்கிறது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், முஹம்மத் என்னக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெயர் வந்தால் கட்டாயம் வாஜிப் சலவாத்து சொல்லுவது, பெயர் கூறப்பட்டால் நபி அவர்களுடைய பெயர் சொன்னால் கட்டாயமாக நாங்கள் சலவாத்து சொல்ல வேண்டும். அதே போன்று நபி இப்படி நபியாக என்று பேசுகின்றோம், அல்லது அவர்களுடைய சாயலாக நாங்கள் வேறு ஏதாவது பெயர்களை சொல்லுகிறோம் என்றால் அது சுன்னத்து, அவர் மீது சலவாத்து சொல்லுவது. இப்படி யாரு சலவாத்து சொல்லவில்லையோ இப்படியானவர்களை பார்த்து நபி அவர்கள் கஞ்சன் என்று சொல்லியிருக்கிறார், கஞ்சன் என்று சொல்லியிருக்கிறார், அதுபோன்று சொர்க்கவழி மறந்தவன் என்று சொல்லியிருக்கிறார். சலவாத்து சொல்லாதவர்களை பார், இவருக்கு தீனிலே பற்றில்லாதவர் என்று சொல்லியிருக்கிறார். அதனால நபி அவர்களுடைய பெயர்கள் வந்தால் நாங்கள் சலவாத்து சொல்லிக் கொள்ள வேண்டும். அதே போன்று சஹாபாக்களுடைய பெயர் வந்தால் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபியுடைய பெயர் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அபுபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படியாக நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்லது ரெண்டு பெயர்கள் சொல்லப்படுகின்றால் அல்லது மூன்று பெயர்கள் சொல்லுகிறோம் ரழியல்லாஹு அன்ஹும் என்று நாங்கள் அதுகளை சொல்லிக்கிறோம். இப்ப பெண்களுடைய விடயத்திலே பெண்மணிகளுடைய பெயர்கள் வந்தால் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, பாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, இப்படியாக அவர்களை சொல்லிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இமாம்களுடைய பெயர்கள் வரும், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படியாக பெயர்கள் வந்தால் அவர்களுடைய பெயர்களை நாங்கள் ரஹ்மத்துக்காக துஆ செய்கிறோம். அப்ப இப்படியான அமைப்புகளிலே நாங்கள் நபி அவர்களுடைய பெயர் வந்தால் சலவாத்து செய்வோம், சஹாபாக்களுடைய பெயர் வந்தால் அவர்கள் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவது, நபிமார்களுடைய பெயர் வந்தால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவது, அல்லாஹ்வுடைய பெயர் வந்தால் ஜல்ல ஜலாலுஹு சொல்லுவது, இப்படியான விடயங்களை நாங்கள் அதிகமாகவே பேசுகின்ற பொழுது இது சபையினுடைய ஒழுக்கம். இவைகளை நாங்கள் சொல்லிக் கொள்வதற்கு இப்படியான அமைப்பிலே நாங்கள் சபையில் உட்கார்வதற்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அந்த வகையில மேலான தாய்மார்களே சகோதரிகளே, பல நாயன் அல்லாஹ் ஜல்லா எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை ஒரு உன்னதமான ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறார். இந்த உலகம் மறுமைக்குண்டான ஒரு விளைச்சல் தடம், இதை நாங்கள் இந்த உலகத்திலே எதை செய்கின்றோமோ அதனுடைய பிரதி பலனை தான் நாங்கள் மறுமையிலே பெற்றுக் கொள்வோம். அதனால் இந்த உலக வாழ்க்கை என்பது அது ஒரு தனியே நாங்கள் வாழ்ந்துவிட முடியாது. எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, நாங்கள் குடும்பமாக வாழ வேண்டும். எங்களுக்கு ஒரு வட்டை, எங்களுக்குள்ள ஒரு மஹல்லா, எங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு, ஒருவர் இன்னொருவருடன் பிணைக்கப்பட்டவராக, ஒருவருடைய தேவை இன்னொருவருடைய தேவையுடன் கொக்கி நிற்கக்கூடியதாக, மனிதன் என்பவன் ஒரு சமூக பிராணி என்று சொல்லுவார்கள், தனித்து வாழ முடியாது, ஒரு சமூகம் கூட்டாக வாழ வேண்டும். அப்ப இப்படி கூட்டாக வாழுகின்ற பொழுது எப்படியும் பேசலாம், எதையும் பேசலாம், யாரையும் பார்க்கலாம், யாருடனும் பழகலாம், எதையும் சாப்பிடலாம், எப்படியும் சம்பாதிக்கலாம், எதையும் உடுக்கலாம், எப்படியும் உடுக்கலாம் என்ற கன்செப்ட் இஸ்லாத்தில் கிடையாது. அது இல்லை, இப்படித்தான் உடுக்க வேண்டும், இதைத்தான் உடுக்க வேண்டும், இப்படித்தான் சாப்பிட வேண்டும், இதைத்தான் சாப்பிட வேண்டும், இவருடன் நாம் கலைக்க வேண்டும், இப்படி கலைக்க வேண்டும், இவரைத்தான் பார்க்க வேண்டும், இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்ன கூறிய எப்படி என்ன கூறிய ஒரு கைபிய சொல்வார், அது அது முறை ஆதாம், இப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கணும், அப்படியான ஒரு முறை எங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. மனிதன் என்பவன் சமூகத்துடன் வாழ வேண்டும், அது தவிர்க்க முடியாது. சமூகம் என்றால் தனிமரனுடைய தொகுப்பு, தனி மனிதனுடைய தொகுப்பு தான் சமூகம். அப்ப தனி மனிதனுடைய தொகுப்பு என்னும்போது அங்கே ஒரு சமூகம் சேர்கின்றது, ஆண் பெண் சிறுவர் சிறுமியர் முதியவர் இளையவர் எனக்கூடிய ஒரு கூட்டம் அங்கே வருகிறது. இதிலே சொந்தம் வருகின்றது, வாப்பா உமா, நானா தம்பி, மச்சான் மச்சினன், இப்படியாக தாத்தா தங்கை எனக்கூடிய இப்படியான ஒரு சொந்தம் வருகிறது. இந்த சொந்தத்துக்குள் நாங்கள் யாருடன் எப்படி பழகுவது, யாரை பார்க்க வேண்டும், யாருடன் நல்லாக பழக வேண்டும் என்னக்கூடிய முறைகளை நாங்கள் மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். இன்று நாங்கள் இஸ்லாம் என்றால் எதை நினைக்கின்றோம், பள்ளி வாயிலுக்குள் இஸ்லாம், கல்யாண வீட்டில் அது கொஞ்ச நேரம் இஸ்லாம், மனப்பிறகு பிரச்சனை கிடையாது, கொஞ்ச நேரம் அந்த அந்த காவிரி எழுதுறது சொல்லுவாங்க, அவ்வளவுதான் இஸ்லாம், அவரோட அதோட விஷயம் முடிஞ்சு இனி அவர் ஒழுமின்னு போறதான், இனி அதுக்கு பின்னால அவங்க பொட்டை குடிப்பாங்க, அது அது பின்னால நம்ம சொல்லுவோம், இது அதுக்குள்ளதான் ஒரு இஸ்லாம். அடுத்தது ஜனாதா வீட்டுல மையத்து விட்டுற ஒரு இஸ்லாம், இவ்வளவு போய் தான் இஸ்லாம், வேற தனக்கிட்டையோ அல்லது பஜாரிலேயோ அல்லது வீட்டிலேயோ அல்லது பாடசாலையிலேயோ அல்லது ஆபீஸ்களிலேயோ அது பிரச்சனை, அங்க சில ரூல்கள் இருக்கு, அதுக்கு ஏதாவது நடந்தா சரி இஸ்லாம், அது இஸ்லாம் அங்க பள்ளிக்குள்ள பள்ளிக்குள்ள அங்க போனா தான் இஸ்லாமிய கொள்கை, இல்ல அப்படி இல்லை. இஸ்லாம் என்றா எங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் இஸ்லாம் மீற வேண்டும், ஒவ்வொரு நிமிடமும் ஒரு நிமிடம் ஒன்று சுவர்க்கத்தை தயார் செய்யும் அல்லது நரகத்தை தயார் செய்யும், ரெண்டுக்கு இடைப்பட்டது ஒன்று சும்மா ஜஸ்ட் பண்ணு தானே ஜோக் தானே கிடையாது, ரெண்டு ஒன்றுதான். அந்த வகையில மேலான தாய்மார்களே சகோதரிகளே, நாங்கள் யாருடன் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம், யாருடன் பேசலாம், யாருடன் நன்றாக பழகலாம்,
எப்படியான ஆடை நாங்கள் அணிய வேண்டும், எப்படியாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எனக்கூடிய சில விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் மேலான தாய்மார்களை சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் முதலாவதாக பெண்களுக்கு உரிமையை வென்று கொடுத்தது. பெண்கள் சமூகத்தில் ஒரு அங்கத்து வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு வகிவாதத்தை பெற்றுக் கொடுத்தது என்றால் இஸ்லாம் தான். என்றால் இதற்கு இஸ்லாம் வருவதற்கு முன்னர் பெண்களை ஒரு ஒரு ஆடு மாடுகளாக கூட மதிக்கவில்லை மக்கள். அன்றைய காலத்து மக்கள் பெண் பிள்ளை பிறந்தாலே உயிருடன் அவனை கொண்டு போட்டு போக அப்படியும் இல்லை, உயிரோடு போட்டு புதைக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு வேதனை ஆகும். மௌத்தானதுக்கு பிறகு ஒரு உடலை கொண்டு புதைப்பது ஒரு வேறு விடயம், உயிருடன் போட்டு புதைப்பது என்றால் அது பெண்கள். பெண் பிள்ளை பிறந்து விட்டார் என்று தன்னுடைய தகப்பனுக்கு கேள்விப்பட்டால் அவன் கடுகடுத்து விடுவான், அவனுடைய முகம் மாறிவிடும். எனக்கு பெண் பிள்ளையா, சி என்ன கேவலம். உடனே வருவான் ஆமேசம் கொண்ட வேந்தை போல வந்து ஒரு குடி ஒரு வெட்டு மடுவை வச்சா தாழ வச்சினாலும் பரவாயில்ல, மடுவை வச்சு அவர்களை கொண்டு புதைச்சிருவது. அவ்வளவு உமர் ரதி எல்லாம் தலாந்தவன் நினைக்கின்றேன், அவர்களுடைய கையாலேயே எத்தனையோ பெண் பிள்ளைகளை போட்டு புதைத்திருக்கிறார்கள். அது இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு என்று தன் உரிமையை வென்று கொடுத்த மார்க்கம். அவர்கள் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் பெண்கள் என்றால் இயற்கையிலேயே அது இயற்கை என்றால் அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு, அவர்களுக்கு மாதா மாதம் சில காலங்கள் தொழுகையில் இருந்து தவிர்ந்திருக்கக்கூடிய நிலைமை வரும். இப்படியாக இஸ்லாத்துக்கு முன்னால் ஒரு நிலைமை வந்தால் அவர்கள் வீட்டுக்குள் கூட அனுமதிக்கிறது கிடையாது. அவர்களுக்கு ஒன்று ஒரு மாட்டு தொழுவம் போல, மாடு ஆடுகளை நாங்கள் கட்டி போடுவதற்கு இருக்கிறமே கொட்டை, அதுகளை போல ஒன்றை செய்து கொடுத்தால் அதுக்குள்ளே போட்டு விடுவார்கள். அவருக்கு என்று ஒரு சாப்பாட்டுக்கு என்று ஒரு ஏனம், குடிக்கிறதுக்கு ஒரு ஏனம், அவரை சமூகத்திலே அவர் குடும்பத்திலே ஏற்றுக்கொள்ள நல்லது கெட்டது ஒன்றுமே கலந்து கொள்ள முடியாது. அந்த சாப்பாட்டு தட்டில தான் சாப்பாட்டை போட்டு அனுப்புறது, இப்படி குடிச்சு எரிஞ்சுட்டாங்க போய் சேரும் அப்படின்னு சாப்பிடும். இப்படியாக இருந்த ஒரு பெண் சமுதாயத்துக்கு இஸ்லாமிய மார்க்கம் தான் இல்லை, அவர்களுக்கு முழுக்க உரிமையை முழு உரிமையும் வென்று கொடுத்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் விதவை என்ற ஒரு அதாவது கணவனை இழந்தவர்கள் என்னக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் அவர்களை நல்ல விடயங்களிலே ஈடுபடுத்துவது கிடையாது. அவர்களுக்கு இல்லை உடை கட்டி அவர்களை மூளையில் உட்கார வைத்து விடுவார்கள். அவைகள் இல்லை, அது துக்கம் என்பது வரையறுக்கப்பட்டது என்று இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட கணவன் மௌத்தானால் 4 மாதங்களும் 10 நாளும் அவர் இத்தாவில் இருக்க வேண்டும். என்ன இத்தாவில் இருப்பதனால், அலங்கரிக்காமல் அவர்கள் இருந்து கொள்வதுதான், வெளியிலே செல்வதை தவிர்த்து கொள்ளும் தேவை என்றால் அவருடைய உழைப்பில் தான் அவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் தொழிலுக்கும் போவதற்கு அனுமதி இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். அது ஒன்று, கணவன் தலாக் சொல்லிவிட்டார், கணவன் மனைவி பிரிந்து விட்டார் என்றால் 4 மாதம் அவர்கள் இத்தாவிலே இருக்க வேண்டும். ஆனால் அந்த கலாச்சாரம் இன்றைய காலத்தில் இப்போது அடியோடு செய்யப்படுகிறதோ தெரியாது, செய்வது கிடையாது. கணவன் இழந்தால் மாத்திரம், கணவன் மரணித்து விட்டால் மாத்திரம் தான் இத்தாவில் இருக்கின்றார். அது இருப்பது பெரிய ஒரு கஷ்டம் போல இருக்கிறது. ஆனால் மேலான தாய்மாரதி சொல்ற, அப்படியாக இருந்த ஒரு பெண் சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து அல்லாஹு தஆலா முழுக்க முழுக்க அவர்களும் சமூகத்தில் ஒரு அங்கம்தான், அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது, ஆண்களுக்கு உரிமை இருப்பதை போல பெண்களுக்கு உரிமை இருக்கிறது, கணவனுக்கு சில உரிமைகள் இருப்பது போல மனைவிக்கு உரிமை இருக்கிறது என்னக்கூடிய முழு உரிமைகளை வென்று கொடுத்த இந்த மார்க்கம், அதே போன்று இவர்களை ஒடுக்க வேண்டும், இவர்களை சுருக்க வேண்டும், இவர்களுடைய திறமைகளை அது மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில விதியங்களை செய்யவில்லை. அவர்களை பாதுகாப்பு, ஏனென்றால் பெண்கள் அவர்கள் கண்கள், கண்ணை நாங்கள் கையில் வைத்துக் கொண்டு நடமாட முடியாது. அல்லாஹு தஆலா கண்ணை மிக கவனமாக வைத்திருக்கிறான், அதனை பாதுகாப்பதற்கு இமையையும் வைத்திருக்கிறான். அதுபோன்று பெண்கள் என்பவர்கள் மிக பிரதானமானவர்கள், இவர்களின் மூலமாகத்தான் சமூகமே வெளியேற போகின்றது, சமூக வளர்ச்சி அங்கிருந்துதான் ஒழுக்கம் ஆரம்பிக்கின்றது, அங்கிருந்துதான் நல்ல பண்புகள் அங்கிருந்துதான் வெளியேற போகின்றது, பிள்ளைகளை வளர்க்கப் போகின்றவர்கள் அவர்கள் தான். அதனால் பெண்கள் என்பவர்கள் மிகவும் முக்கியமானவர் இஸ்லாத்தை பொறுத்தவரை. அதனாலே தான் அவர்களை புழுதி பற்றிடாமல், கண்பற்றிடாமல் மற்றவர்களுடைய அவர்களை மூடிக்கொள்ள சொல்வது, வேறென்று ஒன்றுமே இல்லை. மேலான தாய்மார்களே சகோதரர்களே,
இந்த காலத்திலே அந்நியவர்களால், அதாவது முஸ்தஷ்ரிக்கீன்கள், மேற்கத்தியவாதிகள், அவர்கள் சிலவர்கள் விமர்சிக்கின்றார்கள். என்ன பெண்கள் என்றால் முழு சுதந்திரம் அவர்களுக்கு வேண்டும், அவர்களை நீங்கள் அவர்களுடைய ஆடையால் போட்டு மூடிக்கொள்கின்றீர்கள், அவர்களை தனியாக நீங்கள் விடுவது கிடையாது, அவர்கள் நினைஞ்ச இடத்த போய் வாரத்துக்கு அவர்களுடைய ஆடைகளை நீங்கள் சில கட்டுக்கோப்புகளை வைத்திருக்கிறீர்கள், அவர்களுக்கு டிரைவிங் செய்வதற்குரிய அனுமதியை நீங்கள் கொடுப்பது கிடையாது. இப்படியாக பல குற்றச்சாட்டுகள் இஸ்லாத்தை குந்தகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பல பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அது கிடையாது, இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஒருவர் ஆங்கிலேயர், ஒரு வெள்ளக்கார ஒருவர் வந்து ஒரு இஸ்லாமிய அறிஞரிடத்தில் ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றார், ஏன் உங்களுடைய பெண்களை நீங்கள் சுதந்திரமாக விடுவது கிடையாது, நீங்கள் ஏன் அவர்களை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், எல்லோருமே அவர்களை சந்திக்க முடியவில்லை, அவர்களையும் பேச முடியவில்லை, என்ன காரணம், நீங்கள் ஏன் அவர்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறேன் கேட்டார். அவர் சொன்னார்கள், நாங்கள் அவர்களை கஷ்டப்படுத்தவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் என்ன சொன்னார் என்றால், உங்களுடைய மகாராணி இருக்கிறார், அதாவது இங்கிலாந்தை சேர்ந்த மகாராணியை யாரெல்லாம் சந்திக்கலாம், யாரெல்லாம் அவருடன் போய் கை குலுக்கலாம், அதுக்கு நீங்க எத்தனை நேரம் கை குலுக்கிக்கிறாய் அவங்களோட, அப்படி நான் ஒன்னும் செய்யல, எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கிறது, அவங்ககிட்ட எல்லாரும் போகி மேலாது பேச மேலாது, அதே உங்களோட மகாராணியை போலதான் எங்களோட மகாராணி இவங்க, உங்களுக்கு ஒரு மகாராணி இல்லை, எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகாராணியன் அவர்கள், அவர்கள் மிகவும் பெருமதியானவர்கள், அவர்களை நினைத்தவர்கள் போய் பார்த்து விட முடியாது, நினைத்தவர்கள் போய் கதைத்து விட முடியாது, நினைத்தவர்கள் போய் கைலாவு செய்ய முடியாது, நினைத்தவர்கள் பார்த்து விட முடியாது, அவர்கள் மகாராணிகள், மகாராணிகளாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று சொன்னார். அந்த வகையில் பெண்களை இஸ்லாம் ஒரு மகாராணிகளாகத்தான் பார்க்கிறது. அந்த வகையில் மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் முழுக்க முழுக்க பெண்களுக்கு முழு உரிமையும் கொடுத்திருக்கிறது, அதே போன்ற அவர்களை அழகான முறையில் வாழ்வதற்கு வழியையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. எங்களுடைய இந்த காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், அஜ்னமியன் மஹரமியத் என்று ஒரு இரண்டு விஷயங்கள் இருக்கிறது, அதாவது நாங்கள் பேசி கதைப்பதற்கோ அல்லது திருமணம் செய்வதற்கோ எல்லாரையும் நாங்கள் திருமணம் செய்துவிட முடியாது, அது முறையும் அல்ல, அது விலங்குகள் தான், ஆடு மாடுகளுக்கு தான், இது என்னுடைய தாய், இது என்னுடைய தந்தை எனக்கூடிய ஏவல் விளக்கல் கிடையாது, விலங்குகளுக்கு தான் அது ஒன்றுமே இல்லாது, அது தன்னுடைய அதனுடைய காலம் வந்துவிட்டால் அதனுடைய தாயுடனும் அது என்ன செய்யும், தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம். ஆனால் அப்படியாகவில்லை, இஸ்லாமியர்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இவர்களோட தான் கதைக்க வேண்டும், இவர்களோட தான் பேச வேண்டும் எனக்கூடிய வழிமுறை இருக்கிறது. அல்லாஹ் முத்தாலா சொல்றான், நபியே குல்லில் முஃமினீன், நீங்க நபியே மூமின்களுக்கு சொல்லுங்கள், முஃமின் அவ்வாறையும் அவருடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். அல்லாஹ் முத்தாலா ஏனைய சட்டங்களை சொல்கின்ற பொழுது, அதாவது தொழுகை அல்லாஹ் முத்தாலா தான் கடமையாக்கினான், எப்படி கடமையாக்கினான், தொழுகை எல்லோரும் நிலைநாட்டுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள் என்று சொன்னான், ஆண்களே நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், பெண்களே நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று இரண்டு விதமாக சொன்னதே கிடையாது. அதுபோல நபியே நீங்கள் அவர்களை ஆத்து ஜகா, நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள், நபியே அவர்களிடத்தில் ஜகாத்தை எடுங்கள், பெண்களிடத்திலிருந்து ஜகாத்தை வேறு ஆண்களிடத்திலிருந்து வேறு, இப்படியாக சொல்லவில்லை. அதுபோல உஜ்ஜு, நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள் என்றால் அது பொதுவாகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இப்படியாக சூமு என்று அல்லாஹ் தஆலா குத்திபா அலைக்கு முஸ்லியாம், உங்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் சொல்லுகிறான். ஆண் வேறு பெண் வேறு, மூமினான பெண்களே உங்கள் மீது நாங்கள் நோன்பை கடமையாக்கிறோம், மூமினான ஆண்களே நோன்பை உங்கள் மீது கடமையாக்கிறோம் என்று சொன்னது கிடையாது. ஆனால் இந்த விடயத்தை மிகவும் கவனமாக அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு வேறாக ஆண்களுக்கு வேறாக அழகான முறையில் குத்திமதி சொல்லுகின்றான். ஆண்களே நீங்கள் உங்களுடைய பார்வைகளை கீழ்நோக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெண்களே, மூமினான பெண்களே, நீங்களும் உங்களுடைய பார்வைகளை கீழ்நோக்கிக் கொள்ளுங்கள், அதே போன்று உங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரண்டு விதமான அல்லாஹ் என்றால் இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் கட்டாயமாக பார்வையை கீழ்நோக்கித்தான் ஆக வேண்டும், கண்டவர்களை நீங்கள் எல்லாம் பார்க்க முடியாது, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நீங்கள் கண்டதை பார்க்க முடியாது, கண்டதைகளை உறுத்துக் கொள்ளவும் முடியாது. இவை இவர்களைத்தான் பார்க்க வேண்டும், இவர்களைத்தான் பார்க்க வேண்டும், இவர்களுடன் தான் பேச வேண்டும் என்னக்கூடிய வரையறை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அந்த வகையில் மேலான தாய்மார்கள் சகோதரர்கள், ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தலையாய கடமை தன் பெண் பிள்ளைகளுக்கு சூரத்து நூரை படித்துக் கொடுப்பது. சூரத்து நூறிலே அதிகமான பெண் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டே அல்லாஹ் தஆலா பேசிக் கொண்டே இருக்கிறான். நாங்கள் வெட்கப்படுகின்றோம். சில விஷயங்களை தன்னுடைய தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதே கிடையாது. அது வேற விஷயம், அதெல்லாம் கதை கேட்க. அப்ப நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் வேறு யார்தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார்? சிறு பிராயத்திலிருந்து அவர்களுக்கு நல்ல விஷயங்களை, மிக முக்கியமான விடயங்கள் வேறு யாரிடத்திலும் அவர்கள் போய் அதை சொல்லிக் கொடு. பாடசாலைகளிலே அவைகளை பாட நடத்த முடியாது. சில விஷயங்கள் இருக்கிறது, எல்லாரிடத்திலையும் அதைக்கு பேச முடியாது. அவருடைய எல்லாரும் எல்லோரிடத்திலும் கதைக்கவும் முடியாது. அதனால் தாய்மார்கள் மிக முக்கியமாக சூரத்து நூறுடைய விஷயங்களை நாங்கள் படிக்க வேண்டும், அதை நாங்கள் பகிர வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளுடன். நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே இருக்கின்றோம். வீடுகளிலே எல்லோருமே எங்களுக்கு ரூம் இருக்கும். எங்களுடைய தாய் பெற்றோர்களுடைய அறை இருந்தால் அந்த பெற்றோர்களுடைய அறைக்கு தன்னுடைய பிள்ளை தான் என்றாலும் எல்லா நேரமும் வந்து போவதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. அது சூரத்து நூறு சொல்கின்றது, நான் சொல்லவில்லை. அவர் 12 வயது 11 வயது இப்படியான தமீசுடைய வயதை அவர் எட்டிவிட்டார் என்றால், என்னுடைய ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும், 7 வயதானால் பிள்ளைகளுக்கு தொடுமாறு ஏவ வேண்டும், அவர்களை படுக்கையை விட்டு பிரித்து விட வேண்டும். அவர்களுக்கு தூங்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள் தான் என்றிருந்தாலும் அவர்களுக்கு வெவ்வேறான படுக்கைகளை நாங்கள் தயார் செய்து கொடுக்க வேண்டும். அவர்களை வேலையாகத்தான் நாங்கள் உறங்க வைக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் ஒருவருடைய வீடுகளுக்குள் போகின்ற பொழுது அதுக்கு முறை சொல்லி தரப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வீடு, எங்களுடைய ரூமுக்குள், அறைக்குள் என்னுடைய பிள்ளை தான் வருவதென்றாலும் 4 நேரங்களிலே பிள்ளையை அனுமதிக்க கூடாது கூடாது. அது உறங்கக்கூடிய நேரம், தூங்கக்கூடிய நேரம். ஒன்று, சுப தொழுகைக்கு பிறகு பிள்ளைகளை அனுமதிக்க கூடாது. அவர் வருவதென்றால் பிரச்சனை இல்லை, வரட்டு. நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், நீங்கள் கதவுகளை தட்டி எங்களுடைய அனுமதியை பெற்றதற்கு பின்னர் தான் வர வேண்டும். திடீரென கதவை திறந்து கொண்டு வருவதற்கு அனுமதிக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை கொண்டு நாங்கள் எங்களுடைய வீடுகளில் சொல்லிக் கொடுத்தால் தான் மற்றவர்களுடைய பிள்ளைகள் அழகான முறை நடந்து கொள்ளும். அதே போன்று நுகருக்கு முன்னால் உள்ள நேரம் அதிலும் நாங்கள் அனுமதிக்க கூடாது. இஷாவுக்கு பின்னால் உள்ள நேரம் அதிலே நாங்கள் அனுமதிக்க கூடாது. சுபவுக்கு முன்னால் உள்ள தகஜத்துடைய நேரம் இதுவும் நாங்கள் அனுமதிக்கும். இப்படியாக சில நேரங்கள் இருக்கிறது. பிள்ளைகளை திடீரென எங்களுடைய ரூமுக்களை நாங்கள் அனுமதிக்க கூடாது. அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், நீங்கள் வருவதென்றால் நாங்கள் வீட்டுக்குள் அவங்களுடைய அப்பாவும் நானும் இருந்தால் நீங்கள் வருகின்ற பொழுது கதவை தட்டி அனுமதி கேட்டதன் பின்னர் தான் வர வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை தான் என்றால் இல்லை, கிடையாது. அதே போன்று பெண் பிள்ளைகள் என்றால் அவர்களுடைய ஆடை விடயத்திலே மிக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அது சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சில ஆடைகளை நாங்கள் மறைவாகவே காயப்போடுவோம். எல்லாமே சில ஆடைகள் என்ன, எல்லா ஆடைகளும் பெண்களுடைய ஆடைகள் எல்லாமே ரோட்டு ஆடை. இப்ப நாங்கள் எங்களோட வீட்டுக்கு முன்னால கொடி காட்டி காய போடுவது பச்சை தவறு, செய்யக்கூடாது. நம்முடைய வீடுகளிலே உள்ளுக்கு கொடியை கட்டி நாங்கள் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 4 பேர் நடமாடுகின்றார்கள், வீதியாக இருக்கிறது, ஓரமாக இருக்கிறது, போக்குவரத்து செய்யக்கூடிய பாதையாக இருக்கிறது என்றால் அவருக்கு தான் இடம் இருக்கின்றாலும் போடக்கூடாது. வேற இடம் இல்லைன்னா வீட்டுக்குள்ள நாங்கள் கொடி கட்டி போட, அது மிக முக்கியமான. அதுபோல எங்களுடைய முடிகளை நாங்கள் வாருகின்றோம், அவைகளையும் கண்டனா போல் நாங்கள் போட்டு விடக்கூடாது. அவைகளை குறைக்க வேண்டும். முடிகளை நாங்கள் முந்தைய காலத்திலே நான் கண்டிருக்கின்றேன். இப்பொழுதெல்லாம் பிள்ளைகள் என்று, சின்ன பிள்ளைகள் என்றால் நாம் நினைக்கின்றோம், அல்லது ஸ்கூலுக்கு போற அவசரத்தில் குளிச்சு உணர்ந்து மாறி போட்டு சீப்பு அப்படியே போட்டு போட்டு புள்ள போய்கொண்டே இருக்கும். இங்கே சீப்புல அப்படியே முடி இருக்கும். இப்ப நானா வருவாரு, அடுத்தவர் ஸ்கூலுக்கு போறதுக்கு வாடுறதுக்கு பார்த்தா அங்க முடி இருக்கும். அல்லது வாப்பாடு ஆபீஸுக்கு போறதுக்கு இல்லாட்டி பஜாருக்கு போறதுக்கு சீப்படுத்து வந்து அங்க முடி இருக்கும். அங்க பெரியவரும் அது ஒரு அருவருப்பு வரும், அது தன்னுடையதான் என்றாலும் சரி. அல்லது அது பெரிய ஒரு பிரச்சனை, முசீபத்துக்கு காரணம், முசீபத்து ஏற்படும். ஆனால் எங்களுடைய முடிகளை எடுத்து, நான் முந்தைய காலத்து வந்திருக்கிறேன், அந்த முடிகளை எங்களுடைய தாய்மார் என்ன கையில் அப்படி சுத்துவார்கள், சுத்தி அதை எடுத்து அதை துப்பி தான் அதை செய்வார்கள். அப்படி முறை இல்லை என்றாலும் நான் கண்டிருக்கிறேன், புகைப்பார்கள். ஏன் துப்புறேன்னு
அந்த ஒவ்வொன்றாக பிரிஞ்சு போயிடாம எல்லாமே அப்படி சேர்ந்திருக்கிறது என்றதான் இருக்கும் நினைக்கிறேன். நான் தெரியலை என்றாலும் அப்படியா நாங்க, ஆனா இன்றைய காலத்தில் அப்படி செய்வதே கிடையாது. அப்படியே எடுத்து விடுவார்கள், அதே அப்படியே சீப்போட இருக்கிறதா? இது கூடாது. ஏனென்றால் இவைகளை வைத்துத்தான் சூனியம் செய்யப்படுகின்றது. நபி அவர்களுக்கும் சூனியம் செய்ததும் அவருடைய முடியை வைத்து, அதுபோல் ஆடையை வைத்து என்ன செய்கின்றார்கள், இன்றைக்கு சூனியம் செய்கின்றார்கள். அப்ப நாங்கள் அதுகளை மிக கண்ணும் கட்டுவோம், நகம் வெட்டுகின்றோம். நகம் வெட்டுவதற்கு முறை இருக்கிறது. எப்ப வெட்ட வேண்டும்? வியாழக்கிழமை அசருக்கு பின்னாலும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு முன்னாலும் நகத்தை வெட்டி கொள்ள வேண்டும். எப்படி வெட்டி கொள்ளணும்? முதலாவதாக வலக்கரத்திலே ஆள்காட்டி விரல், அதாவது நாங்கள் கனிமா விரல் என்று சொல்லுவோம், அதில் இல்ல ஆரம்பித்து அப்படியாக ஆள்காட்டி விரல், நடுவிரல், அதுபோல மோதிர விரல், சின்னி விரல், இப்படியாக வெட்டி அடுத்த சின்னி விரல், வலது கையின் சின்னி வரல் அடுத்தாக இடது கையின் சின்னி வரல், அதை அடுத்து அடுத்தது மோதிர விரல், நடுவிரல், ஆட்காட்டி விரல், களிமா விரல், பெருவிரல், இடது பெரு, அதாவது பெரு சின்னி விரலும் சின்னி விரலும் அடுத்தடுத்து வெட்டப்பட வேண்டும். அதுவும் பெருவிரலும் பெருவிரலும் அடுத்தடுத்து வெட்டப்படும். கடைசியாக வெட்டி முடிக்கணும். பெருவிரல்ல வலக்கை பெருவிரல்ல முடிக்கணும். இப்படியாக வெட்டணும். சும்மா வெட்டுவதா? இல்லை, அதை நாங்கள் வெட்டியை முடித்தவுடன் அவைகளை சேகரிக்க வேண்டும். சும்மா வெட்டி நாங்கள் சிலவங்க என்ன செய்ய, பாத்ரூம்ல குளிச்சுக்கொண்டே அதை வெட்டி கொண்டிருக்கிறது. அதுபோல மிக முக்கியமானவருடைய குளிப்பு வாஜிபானவர்கள், அதாவது கட்டாயமான குளிப்பு குளிக்க வேண்டிய தேவை உள்ளவர்கள், ஆண்கள் அதிகமாக அந்த இதுகள் நடந்து கொண்டு இன்றைக்கு மக்களுக்கு விளங்குதில்லை. அவர்கள் காலையிலே சுபம் சொல்வது கிடையாது, அவர்கள் தூங்கி இருப்பார்கள். அவர்களுக்கு இப்ப என்ன செய்வார்கள், முடிவெட்டினால் நம்ம குளிப்பது நம்மளுடைய வளமையாகும், அது குளிப்பதுதான் வளமையாக இருக்கிறது. அதுபோல என்ன செய்வாங்க, இப்ப அப்படியே ஒளிம்பி முகத்தை வல்ல தீட்டி கொண்டு அப்படியே போவாங்க, சலூனும் போய் முடிய வெட்டுவாங்க. அதுபோல முடிய வெட்டி இங்க வந்து மீசியை கத்தரிப்பாங்க, ஆங்காங்க இருக்கக்கூடிய முடிகளை அவர்கள் கரை அதெல்லாம் சுண்ணத்து செய்வார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இவர் பெரும் குளிப்புடன் இருக்கிறார்கள், அவைகளை செய்வதை கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளை தியாகத்து நாளில் அல்லாஹ் உத்தாலா எங்களிடம் கலந்து போன ஒவ்வொரு உறுப்புகளையும் சேர்த்து தான் எழுப்புவான். அப்ப நாளை தியாகத்து நாளை நாங்கள் குளிப்பு மீது கடமையாக இருக்கின்ற பொழுது வெட்டி அறிந்த இந்த முடிகள் எல்லாம் அல்லாஹ் உத்தாலாவுடைய தர்க்கம் புரியும். ஏதாவது என்னை நஜீசான ஒரு இளமையில தான் இவன் அவனை இப்ப கட்டாயமாக நாங்கள் குளிப்புடைய கடமை ஏற்பட்டுவிட்டால் எல்லா உறுப்புகளும் நனைய வேண்டும், எல்லா உறுப்புகளையும் கழுக வேண்டும். அது இல்லாமல் நாங்கள் வெட்டி அறிந்தால் அது நாளைக்கு எங்களுக்கு எதிராக வாழாடும் அல்லாஹ் உத்தாலா. அதனால மிக கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கும் இருக்கிறது, அவர்களுக்கும் தடுக்கப்பட்ட, அதாவது தொழுகை தடுக்கப்பட்ட அந்த காலங்களிலே அவ்வாறான வேலைகளை நாங்கள் செய்யக்கூடாது. இவைகளெல்லாம் மிக முக்கியமானவை. அதுபோல் நகத்தை நாங்கள் இப்படியாக வைத்திருக்கிறோம் என்றால் ஒரு ஒரு பேப்பரிலேயோ என்னத்திலேயோ அதை வைத்து சுத்திய மடுவை தோண்டி புதைக்க வேண்டும். இஸ்லாமிய முறை. ஆனால் நாங்கள் செய்வது கிடையாது. இதுவரை நாங்கள் இல்லாத பெருமையை நாங்கள் விட்டுவிட்டோம் என்றால் எங்களுக்கு வேண்டாதவர்கள், எதிரிகள் அந்த ஒரு நகத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் அதை வேறு மாதிரிக்கு எங்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம். இதனால தான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தரப்பட்டு இப்படியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் அதிகமாக பேசி கதைப்பதை நாங்கள் பார்த்தோம் என்றால் அதனை நாங்கள் எல்லோரிடமும் பேசிவிட முடியாது. நாங்கள் அல்லாஹ் தஆலா சூரத்து நூறிலே நீங்கள் அதனுடைய விரிவாக எடுத்து பாருங்களாம். சூரத்து நூறில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உங்களுடைய அழகை நீங்கள் வெளிப்படுத்துவதென்றால் உங்களுடைய கணவன்மாருக்கு நீங்கள் உங்களுடைய அழகை வெளிப்படுத்துங்கள், அதே போன்று உங்களுடைய தந்தைமார்களுக்கும் உங்களுடைய அழகை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அதாவது நாங்கள் யாருடன் பேச வேண்டும் என்றால், முகத்தை திறந்து நாங்கள் யாருடன் பேச வேண்டும் என்றால் எங்களுடைய கணவன்மாருடன், அடுத்ததாக எங்களுடைய தந்தையுடன், அடுத்த எங்களுடைய மகன் பிள்ளையுடன், பிள்ளையின் மகனின் மகனுடன் பேசலாம், அதுபோல சகோதரனின் மகன் சகோதரியின் மகன், அதுபோன்று கணவனுக்கு இன்னொரு கல்யாணம் முடிச்சிருந்தார் கணவன், அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அவருடைய அந்த மகனுடன் நாங்கள் பேசலாம். இவர்கள் தவிர அதாவது கணவனுடைய தந்தை, அதாவது மாமா, அவருடன் பேசலாம். இவர்களை தவிர வேறு யாருடன் நாங்கள் பேசக்கூடாது நாங்கள் வெளிப்படையாக உங்களுடைய முகங்களை காட்டி பேசக்கூடாது. திரைக்கு மறையாக இருந்து நாங்கள் பேசலாம், முகத்துக்கு முகராக நேருக்கு நேராக நாங்கள் உப்பையானவர்களுடன் பேச வேண்டும். வேறு யாருடனும்? நாங்கள் இன்றைக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, தன்னுடைய மச்சினன் அதாவது கணவனின் தம்பி இவரை நாங்கள் சகோதரனாகவே எடுத்துக்கொள்வது. அவரை என்ன, என்னுடைய கணவனுடைய மச்சினன் தானே. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய கணவனின் தம்பியை மௌத்தை பயப்படுவதை போல பயப்படுங்கள். தம்பியும் நான் ஆகும், கணவனுடைய சகோதரர்களை அவரை கண்டா ஓடனும் மௌத்தை கண்டு ஓடுறாங்க கேட்டார். ஆனா இன்றைய காலத்தில் அவர்களுக்கு பின்னாலே இருந்து பைக்கில போறோம், மாமித்தே என்ன செய்யற மச்சினை ஏற்றி கொண்டு போறார், ஹாஸ்பிட்டலுக்கு தந்த நாடாட வயிற்று இவர் ஏற்றி கொண்டு போறார். இது பச்சை தவறான விடயம் இல்லான சகோதரி. ஏழையவர்கள் வீடுகளுக்கு வந்தால் சந்தேக கண்கொண்ட ஆட்கள் பார்ப்பாங்க. ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதர் ஒரு வீட்டுக்கு வருகிறார் என்றால் அவரை ஆக்கிற இவர் இருந்தாரு, ஏன் இந்த வீட்டை போறார், இவருக்கு உண்டாகும் என்ன சம்பந்தம் என்று ஆட்கள் பார்ப்பார். ஆனா மச்சினன் வந்தா அது கணவனுடைய தம்பி, அது பிரச்சனை. அப்ப இது பாவம் நடப்பதற்கு ஆக கூடுதலான சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்திக் கொடுக்கிற, யாருமே சந்தேகம் கண்கொண்டு பார்ப்பது கிடையாது. அது மச்சினனோட மச்சினனோட போறான், இது என்ன, அது பிரச்சனை. தம்பி தான், சொந்த தம்பி கூட கிடையாது. மேலான தாய்மார்கள் மிக கவனமாக நாம் இந்த விடயங்களில் இருக்க வேண்டும். மௌத்தை பயப்படுவதை போல தன் கணவனின் சகோதரர்களை, அது நானவாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி, பயப்பட வேண்டும். அவர்களுடன் எந்த ஒரு தொடர்பு இருக்கக்கூடாது. அவர்களுடன் பேசுவது பழகுவது கதைப்பது கிடையாது, கூடாது. இஸ்லாம் முற்றுமுழுதாக தடுக்கின்றது, தடை செய்திருக்கின்றது. இது ஆனால் ஷைத்தானுடைய வழிமுறைகள் தான் இவைகள். அவருக்கு பிறந்தால் சென்றால் அவன் இவள் முத்தர் அதிகமாக பாவமான விடயங்களை ஏவிக்கொண்டே இருப்பான். அதனால் மேலான தாய்மார்களை சகோதரிகளை இதிலும் கண்ணுந்தருக்கமாக இருக்க வேண்டும். அவர்கள் வந்தார் என்றால் தன்னுடைய கணவன் இருந்தால் மாத்திரம் அவர்கள் பேசலாம், அவர்களை நீங்கள் உபசரிக்கலாம். அவர்களுக்கு முன்னால் செல்வது அவர்களுடன் பேசுவது கூடவே கூடாது. அவர் இல்லை என்று இருந்தால் நீங்கள் கதவை துறக்கவே வேண்டாம். தன்னுடைய மச்சினன் வந்திருக்கிறார் என்று உங்களுக்கு விளங்கினார், நீங்க கதவை திறந்துடார். அவர் கோபிக்கட்டும் போகட்டும், அல்லாஹ்வுடைய திருப்தி அதில் இருக்கிறது. அதனால மேலான தாய்மார்களை சகோதரர்களே, மிக கண்ணுங்கணக்கமாக அந்த விடயத்தில் இருங்கள். அதே போன்று எங்களுடைய சின்னம்மாட மகன் சொந்த, நாங்கள் சொல்றோம் சொந்த தம்பி சின்னமான கூடாது. அவர்களை இஸ்லாம் அனுமதி திருமணம் முடிக்கலாம், தந்த சாட்சியிட மகனை திருமணம் முடிக்கலாம், தந்த சாட்சியுடைய மகனை திருமணம் முடிக்கலாம். ஆனால் இன்றைக்கு அது சொந்த அது பிரச்சனை இல்லை. எந்த சாத்தாட எந்த உம்மாட தங்கச்சி சின்னமான மகன் தான், சின்னமான மகன் தான். இவ தங்கச்சியை கூட்டி கொண்டு இவர் என்ன செய்யறாரு, டியூஷனுக்கு கொண்டு கொடுக்கிறது அல்லது வேற ஏதா கூடாது, கூடாது. இதுகெல்லாம் நான் இதெல்லாம் விவரமாக பேசுவதற்கு ஒரு ஒரு தர்ம சங்கடமாக இருக்கிறது. இல்லை என்றால் பேசலாம் என்றால் நான் சூசகமாக சொல்லியிருந்த இவைகள் கூடாது. இவைகள் எல்லாம் அதிகமாக பாவம் செய்வதற்குரிய தலங்கள், இது ஹலால், பிரச்சனை கிடையாது. ஒரு ஒரு சின்னமான மகனை ஒருத்தர் அதான செல்வாங்க, இந்த சோதுவரிக்கு சின்னப்பாட்ட கல்யாணம் என்று சொல்லுவாங்க. அது என்ன சொல்றது, சின்னமாட்ட கல்யாணம் என்றது இவனுக்கு அந்த வேலை செய்ய சோதுவரிக்கு கூடும். அப்ப அதுகள்ல மிக கவனமா இருக்க வேண்டும். நான் இன்றைய காலத்தில் இன்னொரு விஷயம் வைக்கிறது, மாமியாவ கண்ட ஓடி ஒழுங்கு, மாமியா மருமனை கண்ட ஓடு, ஏன் ஓடு, மதினி மச்சான கண்ட ஓடி வாரு, மச்சான் பாங்க மச்சான் பாங்க பாங்க இருங்க எங்கிறீங்க மடிய வந்தீங்க, மாமியா ஓடுற மருமனை கண்ட, இது தலைகளா நடக்குது. மேலான தாய்மார்களை சகோதரிகளே, மாமியா வந்து தன்னுடைய மாற்று தாய், மருமான் வந்து மாற்று மகன். இவர்கள் இருக்கிறார்கள் அல்ல, அதாவது தன்னுடைய மனைவியின் தாய், இவர் எக்காலமும் என்ன செய்யப்பட்டு விட்டார், ஹராம், திருமண முடிவு ஹராம், எப்படி என்றால் இவர்கள் அதாவது கணவன் மனைவி இருந்தார்கள், கல்யாணம் முடிச்சு பிரிந்து விட்டார்கள். இதற்கு பிறகு மாவி அவன் முடிக்கலாம் கேட்டாலும் முடிக்க முடியாது. சொல்வது விளங்குன தன்னுடைய தாயை போல தாயை திருமணம் முடிக்கலாமா? முடியாது. அதே போன்றுதான் இந்த மாமியான்றது, மாமியாவும் தாயும் ஒன்றுதான். மாமியாவும் அவள் ஒரு மகளை இருக்கின்ற பொழுது, அவளுடைய மகளுடன் குடும்பம் நடத்துகின்ற பொழுது, இன்றைக்கு எத்தனையோ மருமக்கள் தன்னுடைய மாமியாவுடன் குடும்பம் நடத்துகிறார் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். ஆனால் கிடையாது, அப்படி இல்லை. ஏனென்றால் அவர் தன்னுடைய மருமகன் மகளை விட்டு விட்டு சென்று விட்டார் என்றாலும் அவர் திருப்பி கல்யாணம் நம் மாமி முடியாது. ஆமாம், ஆனா இப்படி ஒரு சட்டம் இருக்கு. அதாவது தன்னுடைய சகோதரியை ஒரு ஒரு ஆம்புல அந்த வீட்டு தாத்தாவையும் தங்கத்தையும் முடிச்சு வைக்க முடியாது, முடிக்கிறார். ஒரு நேரத்தில் ரெண்டு பேர் உயிரோட, தாத்தாவும் தங்கத்தையும் உயிரோட இருக்கிறாங்க, ரெண்டு பேருடனும் ஒரு ஆணு செய்யலாது, திருமணம் முடிக்கிறார். ஆனால் நானும் திருமணங்கள் முடிக்கலாம். ஆனா ஒரு ஊட்டில தந்தை கூட பிறந்த சகோதரர்கள் தாயும் இவர் தாத்தாவை தங்கத்தையும் வெற்றி வைக்க முடியாது. ஆனா தாத்தாவை தலா கூட்டுட்டார் என்று சொன்னா தங்கச்சி செய்யலாம், முடிக்கலாம். நான் சொல்ற விளங்குதான் உங்களுக்கு. அதே போல தன்னுடைய மகளை முட்டுட்டார் மாமி அவர் கோயில் செய்யலாது, திருப்பி முடிக்கிறார். அது காலாதிகாலமாக அவருக்கு ஹராம். ஆனா இப்படி ஹராமாக்கப்பட்ட மாமியா மறுமணம் தந்தவோ என்ன மறுமணம் ஏன் ஆனா மச்சம் வந்தா மாமியா சொல்லுவான், மகள் அண்ணா நம்ம சாதர மச்சம் வந்துக்கிற போய் கூப்பிடும் இந்த தியகுலே குரு, ஓ நல்லா தான் கொடுக்கலாம் உங்களை, நீங்க குடும்பம்மா, நீங்க அம்மாவை போல நீங்க போங்க, நீங்க மாவங்க இறங்க மரும மகளை ஓட்டணும், ஓடாட்டி ஓட்டு நிக்கணும், ஓடு எந்த குத்தி நிக்கிறா இவருக்கு. ஆனா இன்றைக்கு நம்ம ஓடி போய் ஒழிக்கிற மரும மகளைத்தான் விடுற, போங்க மச்சான கூப்பிடுங்க, இதை கொண்டு போய் குடும்பம், இந்த பிஸ்கெட்டை கொண்டு கொடுங்க, பிஸ்கெட்டுக்கு ஒரு தரம், டீக்கு ஒரு தரம், தண்ணிக்கு ஒரு தரம், என்ன இங்க வந்து குந்தி நீக்கிறாய், மச்சான கழிச்சு நீ மாமி அதை சுகமாண்டு போய் கேள, ஓ நல்லா தான் நீ நீங்க போங்கம்மா, மாமி போங்க, வாங்க மரமாக இருங்க, என்ன விஷயம், என்ன வாங்கலன், என்ன குறிச்சீங்க, உமா சுகமா வாப்பது நீங்க வருங்க. மகளாவுக்கு பக்கம் பல காட்டப்படா, செருப்பால் அடிக்கணும் அவனுக்கு தலை காட்டணும், தவறையும் நடந்து வந்துடப்படா கால் கையாங்காலே, என்ன பழக்கம் மச்சான பார்க்கலாம். இன்றைக்கு மேலான தாய்மார், நீங்கள் நான் சில வார்த்தைகள் கடுமையாக இருக்கிற பேசவும் கூடனா எப்படி நடக்கின்றது, இப்படி நம்ம ஒரு அந்த அதாவது நம்ம ஊர் பேச்சில பேசினாதான் மண்டையில உரைக்கும் என்றது காணி சொல்றது. சும்மா செந்தமிழ்ல பேசிவிட்டு சென்றால் இங்கு யார்தான் விளங்கி விடுவார்கள் போலும், பேசிவிட்டு சென்றலாம் நேரம் கலந்து விடும் என்று இப்படி பேசினால் யாருக்குதான் விளங்க போதோ, நம்ம பேசுவோம் இப்படி என்ன மாமியா மருமகன் மஜ்னிஜி என்று பேசுவோம், விஷயத்தை விளங்குவோம், மார்க்கத்தை பேசுகிறோம். ஆனா குற்றம் இல்லை, விமர்சனங்கள் வரட்டும், விமர்சிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதனால தாய்மார்களே சகோதரர்களே, மருமகன் என்றால் நீங்கள் அழகாக அவருடன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், நோயாளிகள் அவருடன் பைக்கில் பிரயாணம் செய்வதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது, எந்த நீங்கள் மனம் பூச தேவையே இல்லை. ஆனால் மகளை அங்கு பக்கம் காட்டிதாங்கோ, ஓனாய் எப்படி ஆட்டை குடிக்கிறதுக்கு பதுங்குதோ அதை போனா பதுங்குவான், விட்டுறாங்க. சிங்கம் எப்படி அந்த மானக்கண்டா பாஞ்சி தபாக்கன் அடிக்குமோ அப்படித்தான், விட்டுறப்படாது மிகப்பிழை. ஆனா இன்றைக்கு நாங்களே அதற்குரிய களத்தை தளத்தை நாங்கள் செய்கின்றோம், அமைத்துக் கொடுக்கின்றோம். இது மிகவும் முற்றிலும் அல்லாஹ்வுக்கு மாற்றமானது, அல்லாஹ்வுடைய கோபத்தை வருத்தி வைக்கக்கூடிய விஷயம். அதே போன்று நான் இந்த விடயத்தை சொல்ல வந்தேன், தன்னுடைய சாக்கியுடைய மகனுடன் நம்ம தம்பி கிட்ட சொல்லு, தம்பி தங்கச்சி கொண்டு விடாண்டாப்பா அங்க கொண்டு விட, அது நாங்கள் ஆட்டோவில் அனுப்புறாலும் நாங்க என்ன செய்ய வேண்டும், ஒரு இன்னொரு அயன் ஆட்டோ டிரைவராக, அதனால மகளுக்கு ஒரு ஒரு பெண், ஒரு பெண் பிரயாணம் செய்வதென்றால் மகளுமியத்தான் ஒரு ஆண் இல்லாமல் பிரயாணம் செய்வது ஹராம், ஹஜ்ஜிக்கு கூட செல்லக்கூடாது. ஒரு பெண் கடமை, அப்படியாக இருந்தும் அவர் தனியாக ஹஜ்ஜிக்கு செல்ல முடியாது, அவரோட மகனியத்தான் ஆண் இருக்க வேண்டும், அவருடைய கணவன் இருக்க வேண்டும், அல்லது தாய் தந்தை இருக்க வேண்டும், அல்லது சகோதரன் இருக்க வேண்டும், அல்லது அவருடைய மாமா இருக்க வேண்டும், இப்படியான ஆண்களுடன் தான் இருக்கும், அவருடைய மகன் இப்படியானவர்களுடன் தான் செல்லணும்.
இல்லாட்டி அவருக்கு ஹஜ் கடமை இல்லை, அவர் செல்லக்கூடாது. அப்போ ஏன் பண்டிகைக்கு பெண்கள் எல்லாம் வந்து சொல்லலாம்? முந்தைய காலத்தில் அப்படித்தான் இருந்தது. உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள்தான் யோசித்தார்கள். ஏனென்றால் ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா சொல்றாரு, எங்களுடைய காலத்திலே இருந்த ஃபித்னாவை நபியார்கள் கண்டிருந்தால் அவர்கள் துணையினை எழுதிப்பார்கள், தடுத்திருப்பார்கள். கைருல் குரூன், சஹாபாக்கள் வாழ்ந்த காலம், சஹாபாக்களுடைய காலத்திலே தவறு நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறதா? ஆனாலும் தொழுகைக்கு என்ன செய்யப்படவில்லை, விரும்பவில்லை நபியார்கள். அனுமதித்தார்கள் பிறகு, ஆனால் சஹாபாக்கள் அதை விரும்பவில்லை. ஏன்னா பித்னா பிறகு நபியார்களுக்கு பிறகு பித்னா உருவாகும் என்றால் அவர்கள் விழுந்து நாங்கள் எவ்வளவு தூரம் இருக்கின்றோம். அதனால்தான் பள்ளிக்கு ஐவேறு தொழுகைக்கு பெண்களை வரக்கூடாது, வருவதை அனுமதிக்கவில்லை, நான் விரும்பவில்லை. அனுமதி இருக்கிறது, அது வரவேற்கத்தக்க ஒரு செயல் அல்ல. அதே போன்று மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, உங்களுடைய பேச்சுக்கள், நாங்கள் பேசுவது வீட்டுக்கு அடக்கமாக இருக்க வேண்டும். வெளிச்சிரிப்பு சிரிப்பது, சத்தம் போட்டு சிரிப்பது, சொற்களம் போட்டு சிரிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அது கூடாது. பேசுகிறது மிக கவனமான. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கருத்துப்படி பெண்களுடைய வயசும் வந்து என்ன, அவர்கள் மறைக்கப்பட வேண்டும், அவர்கள் பேசக்கூடாது. ஆனால் அப்படி என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ்களை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். சட்டம் போட்டு வெடி ஆஹா ஓஹோ என்று நாங்கள் சண்டை முடிக்கிறது, நாம மடிச்சு காட்டி நின்றா நம்மளுக்கு மேல ஒன்றும் தேவையில்லை, சண்டை பிடிக்கிறது நம்ம பார்த்தா விளங்கும். என்னென்னா அவட கோழி இந்த பாஞ்சி விட இந்த அந்த போஞ்சிக்கா மயில் அந்த பயத்தங்கா கொடியை சீக்கிட்டான், இதான் பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்காரோட கோழி இவட பயத்தங்கா கொடியை சீக்க, இதுக்கு இந்த மனுஷி மடிச்சு காட்டி இப்படி சொறி விட்டான், இதை எடுத்து அதுக்காங்க. இனி அவ சும்மா என்னச்சுன்னா வீரபத்ரன் ஒழுங்குறேன் சொல்லுவாங்க. அப்படி காதி வந்து அவட குடிகொண்டா போல அடக்குறதுக்கு இரும்பு கொடுத்தாலும் அடக்கிறாரு செல்லுவாங்க. ஒவ்வொரு பிரச்சனை சும்மா காது தண்ணீர் தண்ணீர்தான் இருக்கும், கூடாது. மேலான அந்த வார்த்தைகள் சொல்லுவது கூடாது, அது வேற விஷயம். வார் சத்தம் சத்தம் கூட அவுறது. நாங்க எப்படி என்னுடைய உடம்ப நாங்க மறைக்கிறது எப்படி கட்டாயம் என பார்க்கின்றோமோ அது போல சத்தம் உயரக்கூடாது. நாங்கள் எங்கள் வீடுகளில் ஜமாத்து கத்து வருகின்றார்கள், அவர்களுக்கு நாங்கள் ஓடி வந்து பட்டாசன கதவை தொடர்ந்து என்ன உத்தரவு இல்லை, வெளியால வைத்தாரோ வந்து அச்சுறேன் ஜமான் கூட்டிட்டு போந்தவர கூடாது. வேணாம் தவறே நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் மூன்று தரம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது முறை, மூன்று தரம் சலான் சொல்லி அவர்களை கூப்பிடுங்கள், எந்த ஒரு சத்தமும் இல்லை, நீங்க பேசிருக்கு. இப்ப நாங்க சத்தம் போட்டு வரைக்கும் முஸ்லாம் வாங்கோ உத்தரவு இல்லே பார்க்கடுக்கு பெய்தார். தேவையில்லை மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம இதை செல்ல தேவையில்லை. நீங்க வீட்டுல ஆண்கள் இருந்தா சலான் சொல்ற சத்தம் கேட்டுச்சுன்னா ஆண்கள்கிட்ட சொல்லுங்க போங்கோ, போய் ஆறு வந்திக்கலாம் பாருங்க ஜமாத் வந்திக்கிறது போல விளங்கு சலான் சொல்றாங்க. அவங்க மட்டும்தான் சலான் சொல்லி வாரு, மக்காவெல்லாம் பராசத்தனை வந்துருவான், மாமியால வீட்டுக்குள்ள வாரா போல. அப்ப என்ன அப்படி இல்லை, குர்ஆன் சொல்றான் தகல் தும்பு தீக்கும் என்ன சொல்லுங்க, நீங்க உங்களுடைய வீடு இல்லாம இன்னொரு நம்மளுடைய வீடுக்கு வர குறையும் முறை என்ன, சலாம் சொல்லி கதவை தட்டிதான் உள்ளுக்கு வரணும். அவ்வளவு மற்றவர்களுடைய வீட்டுக்கு போனாலும் நீங்க சலாம் சொல்லுங்க, கதவை தட்டுங்க, பதில் வரலாட்டி நீங்க நுழையாம அவங்க போகணும், நீங்க திரும்பி விடுங்க. தாடிக்கு அக்கால இருக்கும், அதுதான் உங்களுக்கு மிக நல்ல விஷயம். அந்த வகையில அப்படியாக நாங்கள் எங்களுடைய சத்தங்களை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று எங்களுடைய ஆடை மிக முக்கியமான, நாங்கள் ஆடைகளை அலங்கரித்துக் கொள்வது. மேலான தாய்மார்கள் சகோதரர்களே, எங்களுடைய கணவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு மாலை மின்னி மோதிரம் சவடி எல்லாம் வாங்கி தந்திருக்கிறார். இதெல்லாம் நாங்கள் எப்ப போடுறது தெரியுமா, கணவன் கண்ணனையும் காட்டிக்க மாட்டோம் இதெல்லாம் போட்டு. ஆனா இஸ்லாம் சொல்றது இதெல்லாம் போட்டு நீங்க உங்களுடைய அழக தன்னுடைய கணவனுக்கு காட்டுவோம். நீங்க எவ்வளவு அலங்கரித்து கொள்ள ஏதுமோ தன்னுடைய கணவனுக்கு முன்னால அவ்வளவுக்கு அலங்கரிக்கும். ஆனா ஊட்ட வந்தா எல்லாத்தையும் கலட்டி அதை வச்சு பெரிய ஒரு கூட்டம் போட்டு கபட்டுக்குள்ள வச்சு பெரிய இன்னொரு பெரிய ஒரு கூட்டால கூட்டி இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆம கூட்டை வாங்கி போட்டு கூட்டி தொடர்பட்டு பிரார்த்திச்சு கொள்றேன். கணவன் கண்டிருக்க மாட்டான், எங்க வாங்கினது அதுதான் கல்யாணம் உண்டா இதுகானா பக்கத்து கூட்டிக்கிறேன் அந்த கணக்கு அதை கொஞ்சம் போய் வாங்கி வாங்கினேன்.
நீங்களும் வாங்கின அந்த சவடி இப்படிதான், அந்த வழி கத்தியா இப்படி இப்படி இருக்குங்களா, அது போய் வாங்கி வாங்கிட்டு அதையும் போட்டு நம்ம இருக்கிறதையும் போட்டு போய் ஒரு சோ ஒன்று காட்டி விட்டுவார். பாருங்க ஆடு போனா என்று பிடிக்க ஆடு இதா மோதிரம் இதா மோதிரத்தை போட்டு இதால ஆடு போன மோதிரத்தை காட்டு அப்படி காட்டு. மேலான தாய்மான சோழரை ஆடை ஆபரணங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு அணிவதற்கு இதை ஹலால் ஆக்கினதெல்லாம் தன்னுடைய கணவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி அளிப்பதற்காக வேண்டி, நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போடுறதற்காக வேண்டி அல்ல. வெளியால் செல்கின்ற பொழுது தன்னை முழுக்க மறைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு நாங்கள் தங்கம் அணிஞ்சாதான் என்ன, வைரம் அணிஞ்சாதான் என்ன, என்னுடைய முழு உடலையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் மறைக்கப்பட வேண்டும். மறைப்பது மாத்திரமல்ல, அது மிகவும் பெரிதாக இருக்க வேண்டும். அது அப்படி உடம்புடன் ஒட்டி இருப்பது அது கூட ஆடை. இப்பொழுது ஹபாய் ஒரு ஃபேஷனாக பேசு, அந்த ஹபாய வாங்கி செய்யறது இந்த சைட்டோட அடி, இந்த சைட்டோட அடி அடிச்சு இப்படி ஃபிட் ஆகி கொள்றது. இது ஹபாய் போடுறதுக்கு வேற என்ன, அதுபோல ஹபாய் போய் செலக்ஷன் பண்ண கூட இப்படி பூ ஓட்டிருக்கா, இப்படி பூ ஓட்டிருக்கா, இப்படி கல்வேர்ட் பண்ணிருக்கா, இப்படி கல்வேர்ட் பண்ணிருக்கா என்று பார்த்து போட்டாது. 2 கிலோ பாரம் மொத்தது கழுத்தை தொங்க போட்டு தான் போற என்ன கேட்டா ஹபாய் அப்படி இருந்து காலது காலை கீழே போட்டு அப்படியான அலங்காரம் தேவையில்லை. கருத்த உடை அணிய வேண்டும். பெண்கள் சஹாபா பெண்மணிகள் வீட்டை விட்டு வெளியால் வந்தால் கருத்த காணங்கள் போவதை போலதான். அன்னை பாத்திமா ரவி அல்லாஹு தஆலா அவர்களுடைய முடியை ஹசன் ஹுசைன் ரவி அல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கவில்லை. மௌத்துடைய நேரம் மௌத்தாகி விட்டார்கள். அதற்கு பிறகு அழுகின்றார்கள். ஹசன் தன்னுடைய பிள்ளைகள் அழுகின்றார்கள். ஏன் உங்களுடைய தாயின் சொர்க்கத்துடைய தலைவியே நீங்கள் இப்படி அழுகினீர்கள், தன்னுடைய தாயுடைய முடியை என்று தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்புறம் தன்னுடைய பிள்ளை முடியை கண்டது கிடையாது அப்படின்றால் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் குளிக்கின்ற பொழுது நாங்கள் எல்லாம் மறைத்துத்தான் என்ன செய்யறதே மறைத்துக் கொள்வோம், ஆனால் அவர்கள் மேலாடும் மறைத்துக் கொள்வார்களாம். சுபஹானல்லாஹ், அவர்களுடைய பேணுதல் அவர்களை பின்பற்றித்தானே நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய எங்களுடைய பெண்களுடைய தலைவி அல்லவா பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா, இப்படியாக மிக பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் ஆடை அணிகின்றோம். அந்த ஆடையை நாங்கள் எங்களுடைய பருமன் உடுப்புடைய எங்களுடைய உடம்பனுடைய பருமன் விளங்காத அளவுக்கு நாங்கள் அணிய வேண்டும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. அதே போன்று பெண்களுடைய ஆடை அப்படியோ கரண்டை கீழாக இருக்க வேண்டும், ஆண்கள் கரண்டைக்கு மேலாக இருக்க வேண்டும், பெண்களுடைய ஆடை கரண்டைக்கு கீழாக இருக்க வேண்டும். ஒரு முழு முக முழு உடம்பையுமே மறைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகையில் மாத்திரம் முகத்தையும் 2 மணிக்கட்டுகளையும் தெரிய வேண்டும், அது 2 தெரிய வேண்டும், மக்கள் எல்லாமே மறைக்கப்பட வேண்டும். அதனால மேலான தாய்மார்களே சகோதரி, இப்படியாக நான் பேச வந்த இது சம்பந்தமாகத்தான். ஆனால் மஜ்லிசுடைய சிறப்புகளும் சொல்ல வேண்டி இருக்கிறதால் கொஞ்சம் நேரமாகிவிட்டது. இன்னும் இருக்கிறது, இன்னும் சில விஷயங்கள் அது சரியான முறையிலே நாங்கள் நடைமுறை எங்களுக்கு விளங்கும். இது நாம செய்யறது பிள்ளைதான், ஆனால் காலம் போகுது, உலகம் போகிற போக்கில் நாங்களும் போய்கொண்டிருக்கிறோம் கிடையாது. நாங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும். நாங்கள் உலகம் போற போக்கில் போனால் நாங்கள் சொர்க்கத்தை அடைய முடியாது. அதனால் எங்களுடைய கவனத்தை எங்களுடைய கவனமாக எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் மேலான இஸ்லாமிய விழுமியங்களை பின்பற்றி வாழக்கூடிய பெண்களாகவும் ஆண்களாகவும் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. ரப்பி ரஹ்மானியா அல்லாஹ், எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நன்மையாக மாற்றி விடுவாயாக. ரப்பி ரஹ்மானியா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், கபருளை யார் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கபருகளை சுவர்க்கத்தின் பூஞ்சொலையாக மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு சுபீட்சமான வாழ்க்கை ஏற்படுத்துவாயாக. எங்கள் அனைவருக்கும் மேலான தீனோடு வாழ்ந்து தீனோடு மறைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து விடுவாயாக. எங்களுடைய அனைத்து பொருளாதார பிரச்சனைகளை நீக்குவாயாக. எங்களுடைய கணவன்மார் குழந்தைகளுக்கு நல்ல ஈமானை கொடுத்து விடுவாயாக. ரப்பே ரஹ்மானியா அல்லாஹ், மேலான விளக்கத்தை தந்து விடுவாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான தீனில் கட்ட நலவுகளில் எங்களுக்கும் பங்கு தந்து விடுவாயாக. எவைகளிலிருந்தாம் பாதுகாப்பு தேடினார்களோ அவைகளிலிருந்து பாதுகாப்பு தேடிய கூட்டத்தில் எங்களையும் ஆக்கிவிடுவாயாக. ஆமீன் ஆமீன். அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.